அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
அருமையானவர்களே, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாட்களிலே நாம் யாத்ராமம் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று யாத்ராமம் 22 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே சொத்து தொடர்பான உரிமைகளை குறித்து தேவன் கொடுக்கும் கட்டளைகளை பார்க்கிறோம். மட்டுமல்ல, மனுக்குலத்திற்கு விரோதமாக செய்யப்படும் தவறுகளுக்கான தண்டனையை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலேயும் கூட அநேகர் சரி எது தவறு எது என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் என்று தன்னை ஒரு பேராசிரியர் ஒரு போதகரிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபொழுது சரியானது எது என்று தான் சொல்லும் விளக்கத்திற்கும் சரியானது எது என்று மற்றும் ஒருவர் சொல்லும் விளக்கத்திற்கும் மிகுந்த வேறுபாடு காணப்படலாம் என்று சொன்னார். பின்னர் அந்த ஊழியரை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானங்களை செய்யும் பொழுது எதின் அடிப்படையிலே நீங்கள் தீர்மானங்களை எடுப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர், நான் எல்லா தீர்மானங்களையும் என்னுடைய வேத புஸ்தகத்தையே அடிப்படையாக கொண்டு எடுப்பேன் என்றார். நான் கை கொள்ளும்படியாக எனக்கு ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். அருமையானவர்களே, தேவனுடைய எதிர்பார்ப்பான ஒரு சமயத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அங்கே அவர் எதிர்பார்த்த கட்டளையும் நேமமும் கை கொள்ளப்பட வேண்டும். யாத்ராவும் 21-24 அதிகாரம் வரை சொல்லப்பட்டுள்ள அநேக கட்டளைகள், கற்பனைகள் அனுதின வாழ்க்கை தொடர்பானது. ஒருவேளை இது ஒரு சட்ட புத்தகத்தை வாசிப்பது போல சிலருக்கு உற்சாகம் இழக்க செய்யலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அதிகமான நம்முடைய தேசத்து சட்டங்களும் கட்டளைகளும் கூட இங்கே நாம் வாசிக்கிற வசனங்களின் அடிப்படையிலேயே இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்வதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த கட்டளை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காக்கிறது, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காக்கிறது. களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒன்றுதான். ஏனென்றால் அது நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சட்டங்களும் கட்டளைகளும் சமுதாயத்திலே ஒரு ஒழுங்கை கொடுப்பதற்கான அடிப்படைகளாயிருக்கிறது. சரி, யாத்ராமம் 22 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள்.
ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன்.
அருமையானவர்களே, ஒரு மாட்டையாவது ஆட்டையாவது திருடுகிறவன் ஏன் 5 மாடுகளை கொடுக்க வேண்டும் அல்லது 4 ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த அடிப்படையை சகேயு பின்பற்றுகிறதை ஒருவேளை நாம் நினைவிலே வைத்திருக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லும்பொழுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று வாசிக்கிறோம். ஏன் 4 மடங்காக திரும்ப செலுத்துவேன் என்றான்? கர்த்தர் மோசை மூலமாய் கொடுத்த இந்த கற்பனை அவனுடைய மனதிலே இருந்திருக்கிறது. இன்றும் நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது? நாம் மற்றொருவருடைய சொத்தை பாழாக்கியிருப்போம் என்றால் அதற்காக திரும்ப செலுத்த வேண்டும். யாருக்கு சொந்தமான எந்த பொருளையாவது உடைமைகளையாவது நாம் அழித்திருப்போம் என்றால் அல்லது அதிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருப்போம் என்றால் அதற்கு தக்க பணத்தை கொடுத்து தீர்க்க வேண்டும். ஆனால் திரும்ப செலுத்த வேண்டிய காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்பொழுது 4 மடங்காக கொடுக்கும்படியாய் சொல்கிறார். இவ்வாறு 4 மடங்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கும்பொழுது நாம் மற்றவர்களுடைய பொருட்களை அழிப்பதை குறித்தோ பாதிப்பை ஏற்படுத்துவதை குறித்தோ கவனமுள்ளவர்களாக இருப்போம். மனிதனுடைய சுபாவம் எப்பொழுதும் ஒன்று போலவே இருக்கிறது. தேவனும் மாறாதவராயிருக்கிறார். மனிதனுக்கு சிறந்தது என்று எதை நினைக்கிறாரோ அவ்வண்ணமாகவே தேவன் அவனோடு செயல்படுகிறவராய் இருக்கிறார். வசனம் 2 பாருங்கள்.
திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது.
அருமையானவர்களே, தற்பாதுகாப்புக்கான உரிமையை நியாயப்பிரமாணம் கொடுக்கிறது. ஒரு புஸ்தகத்திலே வாசித்த உண்மை சம்பவம் ஒன்றை கவனியுங்கள். திருடன் ஒருவன் ஒரு வீட்டிற்குள்ளே திருடுவதற்காக சென்றபொழுது வீட்டு சொந்தக்காரர் அவனை சுட்டிருக்கிறார். ஆனால் அவன் தப்பி பிழைத்துக் கொண்டான். மட்டுமல்ல, அவன் தன்னை சுட்டவர் மீது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தானாம். இறுதியாக அந்த திருட வந்தவனை சுட்ட அந்த வீட்டு சொந்தக்காரர் அவனுக்கு மிக அதிகமான தொகையை நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டார். இதற்காக அந்த வீட்டு சொந்தக்காரர் தன்னுடைய சொத்தையே விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டார். ஆனால் திருட வந்தவனுக்கு எதிராக எந்த ஒரு நியாய தீர்ப்பும் சொல்லப்படவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தவறு செய்தவர்களுடைய உரிமையை பாதுகாக்க குற்றமற்றவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய கட்டளையானது மனிதனையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனுடைய வீட்டையும் பாதுகாக்கிறதாயிருக்கிறது. இந்த அடிப்படைகளின் பேரிலே அவனுடைய சொத்துக்களையும் வீட்டையும் தனக்கு அருமையானவர்களையும் அவன் பாதுகாத்துக் கொள்கிறான். சமுதாயத்திலே ஒழுங்கு சட்டம் கடைபிடிக்கப்படுவதற்கு தேவனுடைய கற்பனைகள் அடிப்படையான கொள்கைகளை கொடுக்கிறது. யாத்ராம புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது போல ஒவ்வொரு சமுதாயமும் சட்ட ஒழுங்குகளை காக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சமுதாய பிரச்சினை எதுவுமே இருக்காது. வேத வசனங்களின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சட்டங்களும் கட்டளைகளும் வேதத்தை அறியாத மனிதர்களால் கேலி செய்யப்படுகிறது. ஏனென்றால் அவர்களும் அதை விட்டு மிக தூரமாக வாழ்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை அப்படி இருப்பதனாலே சட்டம் ஒழுங்கை அவர்களால் காக்க முடியவில்லை. கர்த்தரையும் கர்த்தருடைய வசனங்களையும் அறியாத எத்தனையோ பேர் சட்டங்களிலே எங்கே இடைவெளிகள் இருக்கிறது என்று பார்த்து தவறு செய்கிறவர்களுக்கு விடுதலையையும் குற்றமற்றவர்களுக்கு தண்டனையையும் வழங்க செயல்படுகிறதா இருக்கிறது. வசனம் மூன்று கவனியங்கள்.
சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன்.
ஒரு மனிதன் களவு செய்வான் என்றால் அவன் களவு செய்ததற்காக திரும்ப கொடுத்து தீர்க்க வேண்டும். எந்த அளவு என்றால் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போகும்போது அவனையே அடிமையாக விற்று அவன் அதை திரும்ப செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் ஐந்து.
ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன்.
பார்த்தீர்களா, வயலிலோ தோட்டத்திலோ ஒருவனுடைய மிருகம் மேய்ந்து விட்டால், அதை பாழாக்கிவிட்டால், அதற்காகவும் அந்த மிருகத்திற்கு சொந்தக்காரன் பதில் ஈடு கட்ட வேண்டும். வசனம் ஆறு என்று சொல்கிறது.
அக்கினி எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும்.
ஆம், இந்த வசனமும் காரியங்களை சரியாய் செய்வதற்கான சரியான ஆலோசனை கொடுக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனுடைய நலனுக்காக மற்றொரு அடிப்படை கொள்கையை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே உள்ள தேசங்களுக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த கற்பனைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே மேலும் சமுதாயத்திற்கு எதிராக என்னென்ன குற்றம் செய்தால் என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் வாசிக்கிறோம். 16-17 வசனங்களிலே ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் கற்பை அழித்து விடுவான் என்றால் அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுவான். ஆனால் இந்த நாட்களிலே இந்த தவறுக்கான தண்டனை இப்படியாக நடைபெறுகிறதில்லை. அநேக வேளைகளிலே ஆண்கள் தப்பிச் சென்று விடுகிறார்கள். பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அந்த மனிதனை திருமணம் செய்வதை குறித்து சம்மதிக்கவில்லை என்றால் அதற்காக அவன் செலுத்த வேண்டிய தண்டனை பணத்தையும் செலுத்தி தீர்க்க வேண்டும். வசனம் 18 கவனியுங்கள்.
சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம்.
அருமையானவர்களே, இந்நாட்களிலே பிசாசை தொழுது கொள்ளுதல் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. இது மிக பிரபலியமாக நடைபெறவில்லை என்றாலும் இது அநேக பட்டணங்களிலே வளர்ந்து வரும் ஒரு கலாச்சாரமாயிருக்கிறது. வசனம் 19 நாம் வாசிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமாக செல்லக்கூடியவன் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையையும் கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் ஏற்கனவே மனிதர்களிலே சிலர் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் இதேபோல எத்தனையோ கீழ்த்தரமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் இன்றைக்கும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். வசனம் 20 பாருங்கள்.
கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன்.
இது மிகவும் கடுமையான ஒரு தண்டனையாய் தெரிகிறது. இதை வார்த்தைக்கு வார்த்தை செயல்படுத்துவோம் என்றால் சமுதாயமே மிக வித்தியாசமானதாயிருக்கும். கர்த்தரை தவிர மற்ற தேவர்களுக்கு பலியிடுகிறவர்கள் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது தேவன் எவ்வளவு கொடூரமானவராய் இருந்தார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்திலே கேன்சர் வியாதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது நம்முடைய சரீரத்தை விட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம் இல்லையா? அதே தான் தேவன் இங்கே சொல்கிறார். வசனம் 21 கவனியுங்கள்.
அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே.
இந்த விதிமுறைப்படி தேவனை அறிந்த பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறார்கள். புதிதாக ஒருவர் உங்களுடைய ஊருக்கு வந்தாலும் சரி, உங்கள் தெருவிற்கு வந்தாலும் சரி, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதிலே நாம் முன்னாலே நிற்க வேண்டுமே ஒழிய அவர்கள் அந்நியராயிருப்பதனாலே அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது. யாத்ராமும் 22:22 வசனம் என்ன சொல்கிறது?
விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக.
அருமையான சகோதரனை சகோதரியே, சிறு பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டம் இந்நாட்களிலேதான் பிரபலியமாக செயலாற்றப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேத வசனங்களும் கர்த்தர் கொடுத்த சட்டங்களின் அடிப்படைகளும் மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதற்காகவே அடிப்படையான காரியங்களாய் இருக்கிறது. தகப்பன் இல்லாத ஒரு குழந்தையை குறித்த எண்ணம் என்ன? அப்படிப்பட்டவர்களுக்கான இல்லங்கள் எங்கே ஆரம்பமானது? கடவுளே இல்லை என்று சொன்ன மக்கள் தேசத்திலேயா? அல்லது கர்த்தரை அறிந்தவர்களுடைய இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட விடுதிகளை குறித்த எண்ணம் உண்டானதா? வசனம் 23-24 பாருங்கள்.
அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள்.
பிரியமான சகோதரனை சகோதரியே, பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் மேலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை கவனித்தீர்களா? அதே போல கணவனை இழந்த பெண்கள் மேலும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கோ கணவன் இல்லாத ஒரு விதவைக்கோ யாராவது தீமை விளைவிப்பார்கள் என்றால் அவர்கள் மேலே தேவன் கோபம் மூண்டவராகி அவர்களை கொலை செய்வேன் என்று சொல்கிறார். தேவையுள்ள மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவர்களுக்கு தேவன் இடையூறு விளைவிப்பார். வசனம் 25 கவனியுங்கள்.
உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம்.
அருமையானவர்களே, தேவையோடு ஒரு சகோதரன் இருக்கிறான். அவனுக்கு கடன் கொடுக்கும் பொழுது வட்டி வாங்குகிறதே தொழிலாக கொண்டிருக்கிறவர்களைப் போல நாம் செயல்படக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அதாவது கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் தேவையோடு இருக்கிறவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவர்கள் மூலமாக ஆதாயம் தேடக்கூடாது. இன்னும் சமுதாயத்திலே மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய பல கற்பனைகளையும் கட்டளைகளையும் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 31 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இப்பொழுது யாத்ராமும் 23 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கேயும் நம்முடைய உடைமைகளை குறித்ததான சட்ட திட்டங்கள் தொடர்கிறது. நிலத்தை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் தேசிய பண்டிகைகளை குறித்தும் தேவன் தமது நியாயப்பிரமாணத்தை தெரியப்படுத்துகிறார். யாத்ராமும் 23 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள்.
அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக.
அருமையானவர்களே, நாம் எப்பொழுது பேசினாலும் நாம் சொல்லும் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்த குறைகளை பலரிடத்திலே பகிர்ந்து கொள்கிறவர்கள் கொலை செய்கிறவர்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள், ஒரு திருடனுக்கு சமமானவர்களாய் இருக்கிறார்கள், விபசாரம் செய்கிறவர்களுக்கு சமமாய் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, அந்த ரங்கத்திலே மற்றவர்களை குறித்து குறைவாய் பேசுகிறவர்கள் தப்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜெபத்துக்காக சொல்கிறேன் என்றும் பிறருடைய குறைகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பறைசாற்றுகிறவர்கள் உண்டு. மற்றவர்களை குறித்து அபாண்டமான காரியங்களை பேசுவது தவறு என்பதை இங்கே கர்த்தர் சொல்கிறார். யாத்ராமும் 23 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள்.
தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக.
தேவனுடைய இந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் ஈடுபாடு கொள்ளும் அநேக போராட்டங்களிலே நம்மை ஈடுபடாமல் இருக்க செய்கிறது. ஏனென்றால் தீமை செய்ய திரளான பேர் செல்லும் பொழுது நாம் அதிலே பங்காயிருக்கக்கூடாது. இதை ஒவ்வொரு மனிதனும் கவனமாய் கடைபிடிப்பான் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பல குண்டாக்களின் கூட்டங்களும் பரிபூர்ணமாய் அழிக்கப்பட முடியும். வாலிபன் ஒருவன் மிக வசீகர தோற்றமுள்ளவனாய் உடுத்தியிருந்தான். ஏன் இவ்வாறு உடுத்தியிருக்கிறான் என்று கேட்டபொழுது தனக்கு சுயாதீனம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று கூறினான். அது மட்டுமல்ல, அவனைப் போல ஏராளமான வாலிபர்கள் உடுத்தியிருந்தார்கள். எனவே அவனை பார்த்து, நீ ஏன் வித்தியாசமாக உடையணிய துணியவில்லை, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று கேட்டபொழுது, இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினான். அப்படியென்றால் அவர்கள் எதற்காகவாவது எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அணிவகுப்பு செய்வார்கள் என்றால் நீ அவர்களோடு சேர்ந்து அவர்களைப் போல செய்ய வேண்டும் இல்லையா என்று கேட்டபொழுது அந்த வாலிபன் ஆம் என்றான். அதற்கு அந்த போதகர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஒரு விடுதலை பெற்றவனாக சுயாதீன மனிதனாக இல்லை. ஏனென்றால் நீ மற்றவர்கள் செய்யும் காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டியவனாயிருக்கிறாய். அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நீயும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையிலே உடை உடுத்தும்பொழுது நீயும் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படியென்றால் உண்மையாக நீ விடுதலை பெற்றவன் அல்ல, இது சுயாதீனம் அல்ல என்றார். ஆம் அருமையானவர்களே, தவறான ஒரு பெருங்கூட்ட மக்கள் செய்யும் தவறிலே பங்கு பெறுகிறவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அல்ல, சுயாதீனர்கள் அல்ல. இந்த வசனம் கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன? நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது அவன் பணக்காரன் என்பதற்காக ஒரு நியாய தீர்ப்பும், அவன் ஏழை என்பதற்காக அவனுக்கு மற்றொரு நியாய தீர்ப்பும் செய்யப்படக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கும் நியாயத்தை நியாயம் என்று சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ரோமர்கள் நீதி நியாயத்தை ஒரு பெண்ணுக்கு இணையாக்கினார்கள். இழகிய மனதுடையவள், ஆனால் கண் கட்டப்பட்டவள். இதேபோலத்தான் நம்முடைய தேசத்திலேயும் கண் கட்டப்பட்ட ஒரு பெண் தனது கையிலே தராசுடன் இருக்கும்படியான ஒரு சிலையை நீதி நியாயத்தை சொல்லும்பொழுது குறிப்பிடுகிறார்கள். அவள் கரத்திலே ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறாள், மற்றும் ஒரு கரத்திலே ஒரு தராசு வைத்திருக்கிறாள். அதாவது நியாய தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே தண்டனை உடனடியாக கொடுக்கப்படும். தராசு எதை காட்டுகிறது என்றால் நீதியானது நியாயமானபடி கொடுக்கப்படும் என்பதை காட்டுகிறது. ஒரு மனிதன் பணக்காரன் என்றோ ஏழை என்றோ அல்ல, நீதியின்படி அவன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். சரி, இப்பொழுது யாத்ராமும் 23:10-11 வசனங்களை பாருங்கள்.
6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும், மீதியானதை வெளியின் ஜெந்துக்கள் தின்னவும், அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக.
இந்த சட்டத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்குள்ளே சென்ற பிறகும் கர்த்தர் கூறப்போகிறார். லேவியர் ஆகம புத்தகத்திலே ஓய்வு நாளை குறித்து, ஓய்வான வருடத்தை குறித்து, யூபிலி ஆண்டை குறித்து நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7வது நாள். அந்த நாள் கட்டாயமான ஒரு ஓய்வு நாள். நிலத்திற்கு கொடுக்கப்படும் ஓய்வும் 7வது ஆண்டு. அந்த ஆண்டிலே எந்த பயிரும் செய்யக்கூடாது, நிலத்திற்கு ஓய்வு. யூபிலி ஆண்டும் விடுதலையின் ஆண்டு என்று சொல்லப்பட்டது. தங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக விற்று போட்ட எந்த யூதர்களுமே 50வது ஆண்டிலே பரிபூர்ணமான விடுதலையை பெறுகிறார்கள். விற்கப்பட்ட நிலங்களும் கூட 50வது ஆண்டிலே அதன் ஆதி சொந்தக்காரருக்கு உரிமையாகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை, ஒழுங்குகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்தது யாருக்காக என்று நினைக்கிறீர்கள்? மனிதனுடைய நன்மைக்காகவே அத்தனையையும் அவர் செய்தார். மனிதனுக்கு அவருடைய சரீரத்திற்கு மனதிற்கு ஓய்வு தேவையானதாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஓய்வில்லாமல் உழைத்து, ஓய்வில்லாமல் படித்து, மனக்குழப்பம் அடைந்து வேதனையோடு வாழ்வதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த பணிவிடையை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஓய்வு தேவை. வேதாம கல்லூரியிலே நான் கற்றுக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆசிரியர் ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுதே சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான காரியம், ஊழியக்காரர்கள் திங்கட்கிழமையை ஓய்வு நாளாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து தன்னுடைய சரீரத்திற்கும் ஏற்ற ஓய்வை எடுத்துக் கொள்வது நல்லது என்று கூறினார்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, அதற்கு தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டியது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, சமுதாய நலனுக்காகவும் தனி மனிதனின் நலனுக்காகவும் நீர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளுக்காகவும் கற்பனைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய தேசத்திலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை நாங்கள் அறிந்து கீழ்ப்படுகிறவர்களாக வாழ நீர் துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கற்பனைகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியபடி தண்டிக்கப்படவும், குற்றமற்றவர்கள் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கப்படாதபடியும், நியாயமானபடி தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் தப்பித்துக் கொள்ளாதபடியும் கர்த்தர் காத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்நாளிலே நீதிமன்றங்களிலே வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிபதிகளுக்காக, வழக்கறிஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் எது சரியானதோ அதற்காக அவர்கள் வாதிடத்தக்கதாக, அதற்காக அவர்கள் போரிடத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாரும். தவறான காரியங்களுக்கு ஒத்துப்போகாதபடி நீரே எங்களை காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:20. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:20.